நண்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.
வாசிப்பவர்கள் சிவராமகிருஷ்ணன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. ஏட்ரியாட்டிக் கடல் பகுதியில் தீப்பிடித்த கப்பலில் இருந்தவர்களை காப்பாற்றி வெளியேற்றும் பணி முடிவடைந்துள்ளதாக இத்தாலிய கடலோர காவல்படையினர் தெரிவித்துள்ளார்கள். அந்த கப்பல் கடல் கொந்தளிப்பாக இருந்த நிலையில் தீப்பிடித்தது. தீ விபத்தில் சிக்கிய அந்த கப்பலிலிருந்து 400 அதிகமானவர்கள் மீட்கப்பட்டுள்ளார்கள். மீட்பு நடவடிக்கை 24 மணி நேரங்களுக்கும் மேலாக நடைபெற்றது. நார்மன் அட்லாண்டிக் எனும் பெயருடைய இந்த கப்பலின் தலைமை மாலுமியே கடைசியாக மீட்கப்பட்டார்.
கிரீஸில் புதிய அதிபரை தேர்ந்தெடுப்பதற்கு நாடாளுமன்றத்தால் முடியாது போன காரணத்தினால் வெறும் ஜனவரி 25 முன்கூட்டியே பொது தேர்தல் நடத்தப்பட இருக்கிறது. கிரீஸுக்கான சர்வதேச பொருளாதார முயற்சி திட்டத்தை எதிர்க்கின்ற கட்சி ஆட்சிக்கு வரக்கூடும் என்ற தகவல்கள் காரணமாக புதிய தேர்தல் பற்றிய செய்தியை அடுத்து கிரீஸ் பங்குச்சந்தை சடுதியான வீழ்ச்சியை காட்டியிருக்கிறது. கருத்து கணிப்புகளின்படி இடதுசாரி சிரிசா கட்சியே தற்போது முன்னணியில் இருக்கிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
ஜாவா கடற்பரப்பில் நேற்று காணாமல் போன ஏர் ஏசியா விமானத்தை தேடும் பணிகள் 2வது நாளாக இரவு நேரம் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. இந்த விமானம் காணாமல் போன பகுதியை சுற்றியுள்ள கடற்பிரதேசத்தில் இந்தோனேஷியா மற்றும் அதன் அருகாமையில் உள்ள நாடுகளில் இருந்து 15 விமானங்களுடன் சுமார் 30 கப்பல்கள் தேடும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளன. கப்பல் போக்குவரத்து செறிந்து இருக்கும் பாதைகளில் இந்த தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்தோனேஷியாவின் சுரபியா நகரிலிருந்து சிங்கப்பூர் சென்று கொண்டிருந்த இந்த விமானத்தில் 162 பேர் இருந்தனர்.
யுக்ரைனின் அணிசேரா நிலைப்பாட்டை முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக கடந்த வாரம் நாடாளுமன்றம் அங்கீகரித்த சட்ட மூலத்தில் அதிபர் பெட்ரோ போரோஷெங்கோ கைச்சாத்திட்டிருக்கிறார். ஆனால் நேட்டோவில் இணைவதற்கான எந்த ஒரு நடவடிக்கையையும் மக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்பு மூலமே தீர்மானிக்க இருப்பதாக போரோஷெங்கோ கூறியிருக்கிறார்.
Я планую реформувати країну. Реформувати таким чином, що вона відповідала стандартам.
Україні பொருளாதாரமும் ராணுவ படைகளும் நேட்டோவின் தராதரங்களை எட்டுவதற்கான 5-ஆண்டுகால சீர்திருத்த திட்டத்துடன் பணியாற்றப் போவதாகவும் யுக்ரைன் அதிபர் தெரிவித்திருக்கிறார். யுக்ரைனின் அணிசேரா நிலைப்பாட்டை கைவிடுவது ஐரோப்பாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமையும் என்று ரஷ்யா எச்சரித்திருக்கிறது.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேயர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
நைஜீரிய தீவிரவாத இஸ்லாமிய குழுவான போகோ ஹராம் மீது முதல் முறையாக கேமரூன் வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளது. கடந்த வாரத்தின் இறுதிப் பகுதியில் சுமார் 1000 தீவிரவாதிகள் நைஜீரியாவிலிருந்து தமது நாட்டின் வடபகுதிக்குள் புகுந்து 5 கிராமங்களை தாக்கியுள்ளனர் என்று கேமரூனின் இராணுவம் கூறுகிறது. கேமரூனின் வான் தாக்குதல்களில் 30 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக உள்ளூர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார்.
மலேசியாவில் பல தசாப்தங்களுக்கு பின்னர் ஏற்பட்டிருக்கின்ற பெரும் வெள்ளப்பெருக்கை தொடர்ந்து அங்கு அடுத்த ஆண்டு பள்ளிக்கூடங்கள் திறக்கும் திகதியை ஒரு வாரத்தால் அரசு ஒத்திவைத்திருக்கிறது. இதன்படி ஜனவரி 11 பள்ளிக்கூடங்கள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மழை வெள்ளம் காரணமாக வீடுகளை விட்டு வெளியேறியிருக்கின்ற சுமார் 2,00,000 மக்கள் பள்ளிக்கூடங்களிலும் பள்ளிவாசல்களிலும் தற்காலிகமாக தஞ்சம் புகுந்திருக்கின்றனர்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமாகவும் தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
கூகுள் நிறுவனத்தின் மிகவும் பிரபலமான மின்னஞ்சல் சேவையான ஜிமெயிலை பயன்படுத்துவதற்கு எஞ்சியிருந்த அனைத்து வழிகளையும் கிட்டத்தட்ட சீனா முடக்கிவிட்டதாக கணினி வல்லுநர்கள் தெரிவித்துள்ளார்கள். 3 தரப்பு மூலமாக அங்கு ஜிமெயில் உபயோகிக்கப்பட்டு வந்த வேளையில் அதை முடக்குவதற்கான நடவடிக்கைகளை அதிகாரிகள் எடுத்தார்கள் என்று கூறப்படும் நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை முதல் சீனாவில் ஜிமெயில்களின் பயன்பாடு முற்றாக நின்று போயுள்ளது.
மும்பையில் 2008 நடந்த பயங்கரவாத தாக்குதலின் முக்கிய சந்தேக நபருக்கு பாகிஸ்தானில் இருக்கின்ற நீதிமன்றம் ஒன்று பிணை வழங்கியிருக்கிறது. மும்பை தாக்குதல் சம்பவம் தொடர்பில் குற்றஞ்சாட்டப்பட்டிருந்த 7 பேரில் சாக்கியூ ரஹ்மான் லக்வியும் ஒருவர். இந்தியாவின் வர்த்தக தலைநகரமான மும்பையில் 4 முன்னர் நடந்த துப்பாக்கிச்சூடுகள் மற்றும் குண்டு தாக்குதலில் 166 பேர் கொல்லப்பட்டனர். பயங்கரவாத தடுப்பு விசாரணை நீதிமன்றம் ஒன்றினால் சாக்கியூ ரஹ்மான் லக்விக்கு டிசம்பர் மாத நடுப்பகுதியில் பிணை வழங்கப்பட்டது. அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் போதிய ஆதாரங்கள் இல்லை என்று சுட்டிக்காட்டி இந்த பிணை வழங்கப்பட்டது. ஆனால் பொதுமக்கள் பாதுகாப்பு உத்தரவின் பிரகாரம் அவரை பாகிஸ்தானின் மத்திய அரசு தொடர்ந்து தடுத்து வைத்திருந்தது.
பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.